I pray that may the Lord add his blessing upon these verses.
இந்த வேத வசனத்தோடு கூட கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
Book of Proverbs, Book of Ecclesiastes and Song of Solomon, three books written by Solomon.
நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த மூன்றும் சாலமோனாலே எழுதப்பட்டது.
And when you think about the life of Solomon in relation to these three books,
inda moonru pusthakathodu kuda Solomon-udaiya vaalkaiye neengal thodarbu paduthi paarpom endru sonnal,
the first book he was written was Song of Solomon.
Mudhal pusthagam unnada paattu dhaan avan eludhirukka vendum.
And in Song of Solomon we see an young man's love.
Inda unnada paattu pusthakathile oru vaalipanudaiya anbai kurithu naam paarkka mudiyum.
And second book is Book of Proverbs.
இரண்டாவது புத்தகம் நீதிமொழிகள்.
In the Book of Proverbs we see a middle-aged man's wisdom.
இந்த நீதிமொழிகளிலே நடுத்தர வயது மனிதனுடைய ஞானத்தை குறித்து நாம் பார்க்க முடியும்.
And finally the Book of Ecclesiastes was written in his old age.
கடைசியாக இந்த பிரசங்கின் புத்தகம் அவனுடைய வயதான நாட்களில் எழுதப்பட்டது.
And we see here an old man's regret.
இந்த முதிர் வயதுடைய வருத்தத்தை குறித்து இந்த புத்தகத்திலே பார்க்க முடியும்.
And this book we see so many regret Solomon had about his life.
அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அநேக அந்த வருத்தங்களை குறித்து அவன் அங்கே வெளிப்படுத்துகிறான்.
When you go through this book,
இந்த புத்தகத்தினூடாக நாம் கடந்து செல்லும் பொழுது
two important phrases are repeated so many times.
இரண்டு வார்த்தைகள் அநேக முறை திரும்ப திரும்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
One is
ஒன்னு
vanity,
மாயை.
Vanity, 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 it is repeated almost 38 times.
மாயை, மாயை, மாயை என்று சொல்லி ஏறக்குறைய 38 முறை சொல்லப்பட்டிருக்கிறது.
And second word,
இரண்டாவது வார்த்தை,
yes, under the sun,
சூரியனுக்கு கீழே.
Yes, that is also repeated almost 27 times.
அதுவும் கூட ஏறக்குறைய 27 முறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
These two things when we combine together,
inda irandu kaariyathai neengal ondraga serkumbolude,
first is vanity,
mudhalavathu maayai,
second is
irandavathu
under the sun,
sooryanukku keele.
I want to entitle my sermon this morning,
inda kaala nerathile ungalodu kuda solla pogra kaariyam,
I want to give the title like this,
naan ungalku solla pogra inda thalaippu,
a life under the sun is vanity.
சூரியனுக்கு கீழே காணப்படுகிற அந்த வாழ்க்கை மாயையாக இருக்கிறது.
A life lived just under the sun is just vanity.
சூரியனுக்கு கீழே நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை மாயையாக இருக்கிறது.
I was searching for the meaning of the word vanity.
இந்த மாயை எனப்பட்ட அந்த வார்த்தைக்கு விளக்கத்தை நான் தேடிக்கொண்டிருந்தேன்.
And in English dictionary the meanings given are,
in the angla agaradiyile inda artham anadhu ipdi sollapattirukirathu,
vapor,
aavi,
deceitful,
yemaatukirathu,
futile means it will done away very fast,
vegamaga pogirathu,
fleeting, and the same similar word fleeting,
kadandhu selgirathu, vegamaga kadandhu selgirathu.
So these are the some of the words used for this word vanity.
இந்த மாயை என்கிற வார்த்தைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த அகராதியிலே, ஆங்கில அகராதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
The life under the sun is just like a vapor.
சூரியனுக்கு கீழே காணப்படுகிற இந்த வாழ்க்கையானது ஒரு ஆவியை போல, ஒரு மாயமாய் மறையக்கூடிய ஒரு ஆவியை போல இருக்கிறது.
It's a fleeting life.
இது வேகமாய் கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது.
We do not know how many years we will live on the earth.
இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு நாள் வாழ போகிறோம் என்பது நமக்கு தெரியாது.
A small children dies.
ஒரு சிறு குழந்தை மரிக்கிறது.
Middle aged person, young man dies.
வாலிப வயதுள்ள மனிதன் மரிக்கிறான்.
Middle aged people are dying.
நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மனிதர்கள் மரிக்கிறார்கள்.
Old people are dying.
வயதானவர்கள் மரிக்கிறார்கள்.
So we do not know when a person will die.
நமக்கு தெரியாது எப்பொழுது ஒரு மனிதன் மரிப்பான் என்பது.
So life on the earth is not that much important. It is just like a vanity. It is like a vapor.
இந்த சூரியனுக்கு கீழே வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு முக்கியமானது அல்ல, அது ஒரு மாயை போல இருக்கிறது, மறையக்கூடியதாக இருக்கிறது.
எனி டைம் இட் கேன் பி டன் அவே,
எந்த நேரத்திலையும் அது வந்து மறைந்து போக முடியும், மறைந்து போகலாம்.
2 years before I was traveling from Vijayawada to Bangalore.
2 varshathukku munbaga Vijayawadavil irundhu naan Bangalore ku payanam seidukondirundhen.
I was traveling in a bus. In a bus.
Perundile naan payanam seidukondirundhen.
And so many people got inside, it was seat full. All the seats were full.
அநேக மக்கள் அந்த இருக்கைகள் முழுவதுமாக பூர்த்தியான நிலைமையில அநேகர் அங்கே பயணம் செய்தார்கள்.
It was a AC bus.
அது ஒரு குளிர்சாதன பேருந்து.
And by maybe 10 o'clock I went into sleep.
ஒரு 8 மணிக்கு மேல நான் அங்கே தூக்கத்துக்கு
10 o'clock.
10 மணிக்கு நான் அங்கே தூக்கத்துக்கு நேராக சென்றேன்.
But maybe by 1:30
ஒரு 1:30 வரைக்கும்
the bus swinged and I could feel it, bus is swinging.
பஸ் ஆனது அங்கும் இங்கும் அலக்கழிப்பது போல நான் உணர்ந்தேன்.
And all the people got up.
எல்லாரும் எழுந்து விட்டார்கள்.
And we understood bus is going very fast and the driver lost the control.
நாங்கள் எல்லாரும் நினைத்தோம் பஸ் வேகமா போய் அங்கே அந்த ஓட்டுநர் தன்னுடைய அந்த கண்ட்ரோலை இழந்துட்டார் நினைச்சோம்.
Within no time the bus turned around.
கொஞ்ச நேரத்தில் அது பஸ் ஆனது புரண்டு போனது.
It stand on the road.
அது ரோட்டிலே தலைகளா கவிழ்ந்தது.
And it's dragged almost 30 meters.
30 மீட்டர் தூரத்துக்கு அது இழுத்துட்டு போச்சு.
And I was thrown away somewhere.
நான் எங்கே ஒரு இடத்துல நான் தூக்கி வீசப்பட்டேன்.
And I got up and praise God, nothing happened to me.
எந்திரிச்சு கர்த்தரை துதித்தேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல.
But
ஆனால்
there was no way to go outside.
ஆனால் வெளியில எங்கேயும் போக முடியல.
There was smoke coming from the engine.
அந்த என்ஜின்ல இருந்து புகை வந்தது.
And somebody from outside shouted the diesel tank also leaking.
சிலர் அங்கே கத்தினார்கள், அந்த டீசல் டேங்க்ல இருந்து கூட அங்க அந்த புகை வந்தது.
So I thought this is the end of my life. Within no time it is going to finish.
நான் நினைச்சேன் இதுதான் என்னுடைய கடைசி வாழ்க்கையினுடைய கடைசி தருணம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிய போகிறது என்று நினைத்தேன்.
But I was not panicked by God's grace.
ஆனா கர்த்தருடைய கிருபையால எது நடக்கல.
So many people were crying and screaming and shouting and hitting and on the door and all.
அநேக மக்கள் அங்கே சத்தமிட்டு அங்கே கதவெல்லாம் உடைத்து அங்கே கூச்சல் எடுக்கிறார்கள்.
One person from outside, he used his brain and he took a big stone and thrown on the back glass.
வெளியில இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய மூளையை உபயோகித்து ஒரு கல்லை எடுத்து அந்த கண்ணாடியை ஜன்னலை உடைத்தான்.
And one by one we jumped outside.
ஒவ்வொருவராக நாங்கள் வெளியிலே வந்தோம்.
I was the third person who jumped outside.
நான் வெளியிலே குதித்ததிலே மூன்றாவது நபர்.
There was no light inside the bus. There was no light inside the bus.
பஸ் உள்ள எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை.
I could not see what is happening inside the bus.
உள்ள என்ன நடக்கின்றது கூட என்னால பார்க்க முடியல.
I was the third person who jumped out.
நாம் வெளியில குதிச்சதுல மூன்றாவது மனிதனாக இருந்தேன்.
Maybe around 10 people jumped outside.
ஏறக்குறைய ஒரு 10 பேர் வெளியில குதித்தார்கள்.
I was looking, where are all other people?
நான் நினைச்சேன் மத்தவங்க எல்லாம் எங்க?
Most of them were severely damaged, severely injured.
அநேகர் மிகவும் மோசமான நிலையிலே அங்கே பாதிக்கப்பட்டார்கள்.
One woman lost her hand.
ஒரு பெண்மணி அவளுடைய கையை இழந்தார்கள்.
One man lost his eyes.
ஒரு மனிதன் அவனுடைய கண்ணை இழந்தான்.
So when I looked inside the bus, it was screaming and shouting inside.
உள்ள நான் அந்த பஸ்ஸுக்குள்ள பார்க்கும் பொழுது ஒரே அழுகையும் கூக்குரலுமாக தான் இருந்தது.
And after a few minutes we came to understand 3 people died on the spot.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு அந்த உணர்வுக்கு வந்தேன், உள்ளே 3 மனிதர்கள் அந்த ஸ்பாட்லே அங்கே இறந்து போனார்கள்.
That time I could stand on the road and thank God.
அந்த நேரத்துல நான் அந்த ரோட்ல நின்று கொண்டு ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன்.
Our life on the earth is nothing.
இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை.
My life would have been finished that day.
என்னுடைய வாழ்க்கை அந்த நேரத்துல முடிந்து போயிருக்கும்.
But by God's grace I am alive today.
ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன்.
A young girl was sitting behind me, two seat behind me.
என்னுடைய இரண்டு இருக்கைக்கு பின்பாக எனக்கு பின்னாடி ஒரு பெண்மணி இருந்தால்.
Very beautiful young girl.
மிகவும் அழகான ஒரு பெண்மணி.
Maybe 20 years old.
ஒரு 20 வயசு இருக்கலாம்.
Maybe she is somebody told me, police told me she is working as an engineer in Bangalore.
சிலர் சொன்னார்கள் அங்க பெங்களூர்ல ஒரு இன்ஜினியராக இருப்பாள் என்று.
She died on the spot.
அங்கே அந்த இடத்திலேயே சம்பவ இடத்திலேயே அவள் இறந்து போனாள்.
No injury on her body.
அவளுடைய சரீரத்தில் எந்த ஒரு காயமும் இல்லை.
But she died.
ஆனால் அவள் இறந்து போனாள்.
I could not understand why that girl, how that girl died.
என்னால புரிஞ்சு கொள்ள முடியவில்லை, எப்படி இந்த பெண்மணி இறந்து போனாள் என்று.
Maybe by shock or by something like that she died.
ஒருவேளை ஏதாவது அதிர்ச்சியினாலேயோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அவள் மரித்திருக்கலாம்.
What I am trying to say this morning is that
இந்த காலை நேரத்தில் நான் சொல்லக்கூடியது என்னவென்றால்,
we all think our life on the earth is something great.
நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஏதோ ஒரு பெரிய வாழ்க்கை என்று.
But when we face death before our eyes,
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் மரணத்தை நாம் சந்திக்கும் போது,
then all we will understand what is the value of our life.
அப்பதான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த மதிப்பு என்ன என்பதை.
Solomon was greatest king.
அவன் சாலமோன் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா.
He was one of the greatest kings of Israel.
இஸ்ரவேலிலே மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தான்.
He had so many wives.
அவனுக்கு அநேக மனைவிகள் இருந்தார்கள்.
So many children.
அநேக பிள்ளைகள் இருந்தார்கள்.
Around 1000 palaces he built.
ஆயிரக்கணக்கான அரண்மனைகளை அவன் நிறுவினான்.
He built the beautiful temple of Israel.
இஸ்ரவேலிலே அழகான ஆலயத்தை அவன் கட்டினான்.
He had his own harbor in Esion Geber. He built a harbor in Esion Geber.
And Esion Geber endra edathile oru periya oru thurai mugathai avan kattinan.
He built his own harbor. That was the greatness of Solomon.
Avan thannudaiya sonda oru thurai mugathai kattinan. Adhu dhaan Salomonudaiya oru migaperiya oru thiramaiya irundhathu.
And looking into his life, the historian said there was no man before him and after him like him.
அந்த வரலாற்று நிருபர்கள் சொல்கிறார்கள், அவனை பார்த்து அவனுக்கு முன்பாகவோ பின்பாகவோ அவனை போல ஒரு ராஜா இருந்ததில்லை.
In BC 1000, in 1000 BC, he had business with a country like India.
ஆயிரம் வருட கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆயிரம் வருடத்தில் அவன் இந்த இந்தியாவிலே அவன் அங்கே தொழில் தொடங்கினதை பார்க்க முடியும்.
He had business. He had a sea business with India.
கடல் மார்க்கமாக அவன் வியாபாரம் செய்திருந்தான்.
What I am trying to say is that
அவன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால்,
he was a famous person.
அவன் ஒரு மிகப்பெரிய மனிதன்.
Whatever he wanted, it was there in Jerusalem.
அவனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே எருசலேமில் இருந்தது.
There was a queen in Sheba.
ஒரு சீபா தேசத்து ராஜஸ்திரி.
And she did not believe about the greatness of Solomon.
சாலமோனுடைய அந்த உன்னத தன்மையை அவள் அங்கே விசுவாசிக்கவில்லை.
She said, hey, this is all simply people are telling like this.
இது மக்கள் எல்லாம் சும்மா சொல்றாங்க என்று சொல்லி அவள் நினைத்தாள்.
She decided to come to Jerusalem and see the greatness of Solomon.
எருசலேமுக்கு வந்து சாலமோனுடைய அந்த மகிமையை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாள்.
Jerusalem.
அவள் எருசலேமுக்கு வந்தாள்.
He saw the Solomon.
சாலமோனை பார்த்து,
he saw the palace.
அவனுடைய அரண்மனையை பார்த்தால்,
he saw the servants.
அவனுடைய வேலைக்காரர்களை பார்த்தால்,
she saw the richness.
அவனுக்குரிய எல்லாவற்றையும் அவள் பார்த்தாள்.
And she bowed down before Solomon and said, you are greatest.
சாலமோனுக்கு முன்பாக தலையை வணங்கி அவள் சொல்கிறாள், நீ மிகவும் உன்னதமான மனிதன்.
He was a greatest man on the earth.
இந்த உலகத்திலேயே நீ மிக பெரிய மனிதன் என்று சொல்லி சொல்கிறார்.
If you have time, if you can read chapter 1, chapter 2 and chapter 3, you can understand what all things he had in his life.
உங்களுக்கு சமயம் கிடைக்குமானால் 1, 2, 3 அதிகாரங்களை நீங்கள் படித்து பாருங்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவன் செய்தான் என்று.
And finally now he came to the end of his life.
ஆனா இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறான்.
About to die.
சாகக்கூடிய தருணம்.
He looked back to his life.
அவனுடைய வாழ்க்கையினை பின்னடி அவனுடைய வாழ்க்கையினுடைய பின்னாலே அவன் திரும்பி பார்க்கிறான்.
And he looked in every aspect of his life.
அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தருணத்தையும் அவன் பார்க்கிறான்.
And he makes a declaration like this.
அவன் இப்படியாக அவன் பார்த்துவிட்டு இப்படியாக அவன் சொல்கிறான்,
My life is just a vanity.
என்னுடைய வாழ்க்கை ஒரு மாயையாக இருக்கிறது.
I have richness.
எனக்கு பணம் இருந்தது.
I have children, I have wife, I have palaces, I have everything on the earth.
மனைவிகள், பிள்ளைகள், பணம், அரண்மனை எல்லாம் இருந்தது.
But my life is just under the sun.
ஆனால் சூரியனுக்கு கீழே என்னுடைய வாழ்க்கை.
My life is just ended under the sun. It doesn't go beyond the sun.
இந்த சூரியனுக்கு கீழே என்னுடைய வாழ்க்கை எல்லாமே மாயையாய் இருக்கிறது.
My dear brothers and sisters,
எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே,
you and me are living a life on the earth.
இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
You and me are living a life by believing Lord Jesus Christ.
நாம் கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை அங்கே விசுவாசிக்கிறோம்.
Let me ask a question this morning, Tahir.
இந்த காலை நேரத்தில் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன்.
What kind of life we are living on the earth?
இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
Are you just enjoying all the things like a earthly man and living under the sun?
இந்த சூரியனுக்கு கீழே மனிதர்கள் வாழ்கிறது போல எல்லாத்தையும் நாம் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
One day our life will be asked.
ஒரு நாளிலே நம்முடைய வாழ்க்கை இப்படியாக கேட்கப்படும்.
And that day we will understand all of my life is just a vapor, it is just a vanity.
அந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்வோம், எல்லாமே இந்த சூரியனுக்கு கீழே நாம் மாயையாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம்.
When you come to New Testament,
புதிய ஏற்பாட்டுக்கு நாம் கடந்து வரும்பொழுது
Lord Jesus Christ called his disciples.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து
and he called his disciples to a new kind of life.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு சொன்னார்.
Matthew's Gospel chapter 16.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம்
verse 24 onwards. Lord Jesus Christ is telling something to the disciples.
இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறார்.
And he is telling about some different kind of life.
ஆண்டவர் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை குறித்து அவர் சொல்கிறார்.
You know what is that?
என்னவென்று தெரியுமா?
Life under the cross.
சிலுவைக்கு கீழான ஒரு வாழ்க்கை.
This morning I want you to compare these two lives.
நான் இந்த காலை நேரத்தில் இந்த இரண்டு வாழ்க்கைக்கும் இடையே நான் இதை ஒரு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன்.
Solomon is talking about a life under the sun.
சாலமோன் சூரியனுக்கு கீழே உள்ள ஒரு வாழ்க்கை குறித்து சொல்கிறான்.
And Lord Jesus Christ is talking about a life under the cross.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை குறித்து சொல்கிறார்.
He is calling the disciples, come after me, take your cross and follow me.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து அவர் சொல்கிறார், உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார்.
Lord Jesus Christ did not say take my cross and follow me.
ஆண்டவர் வந்து என்னுடைய சிலுவையை எடுத்துட்டு பின்னாடி வாங்கன்னு சொல்லி சொல்லல.
What Jesus say?
ஆண்டவர் என்ன சொன்னார்?
Take your cross and follow me.
உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள்.
Last few months before I got a WhatsApp message.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி இப்படியாக பார்த்தேன்.
In Kerala there is a practice on Easter Sunday.
கேரளாவிலே
not Easter Sunday, Good Friday.
கேரளாவிலே புனித வெள்ளியை இப்படியாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள்.
Especially among the Roman Catholics.
பொதுவாக இந்த ரோமன் கத்தோலிக்க மக்கள்.
And they will take the cross and come to church.
அவர்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு திருச்சபைக்கு வருகிறார்கள்.
And once on that previous Sunday the church father announced like this.
அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை அந்த சபையினுடைய போதகர் இப்படியாக சொல்லியிருக்கிறார்.
Next Sunday all the men should bring a cross to the church.
அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் சிலுவையை சுமந்து கொண்டு வரணும்.
All the men.
எல்லா மனிதர்களும்.
எல்லா சகோதரர்கள் ஆண்களும்.
ஆண்கள் சகோதரர்கள்.
And next Sunday, that Friday or Sunday, everyone came with, some came with small cross, some came with big cross, they were carrying and bringing.
அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா சகோதரர்களும் அங்க ஒரு சின்னதாகவோ அல்லது பெரியதாகவோ அவர்கள் ஒரு சிலுவை சுமந்து கொண்டு அங்க திருச்சபைக்கு வருகிறார்கள்.
And I think some of you are laughing, you may be knowing that joke. And one person carried his wife and came.
இங்க ஒரு சிலர் சிரிக்கிறீர்கள், இந்த நகைச்சுவை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதுல ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை சுமந்து கொண்டு அங்க திருச்சபைக்கு வருகிறான்.
And the father asked, why are you carrying your wife and coming?
அந்த ஃபாதர் கேக்குறாரு, ஏன் உன்னுடைய மனைவியை சுமந்து கொண்டு வருகிறாய்?
And he said this is the greatest cross in my life.
இதுதான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சிலுவை.
And looking at that man's effort,
போதகர் அந்த மனிதன் அந்த சுமந்து கொண்டிருக்கிற அந்த பிரயாசத்தை பார்க்கும் பொழுது,
and he said you have the right cross.
நீ சரியான சிலுவை தான் வைத்திருக்கிறாய்.
My brothers and sisters,
எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே,
Lord Jesus Christ has given us so many crosses.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக சிலுவைகளை கொடுத்திருக்கிறார்.
Not his cross.
அவருடைய சிலுவை அல்ல.
Your own cross.
உங்களுடைய சிலுவை.
It may be your husband.
ஒருவேளை உங்க புருஷனா இருக்கலாம்.
Maybe a drunkard.
ஒருவேளை அவர் குடிகாரனா இருக்கலாம்.
Maybe one who beats you.
ஒருவேளை உங்களை அடிக்கக்கூடியவராக இருக்கலாம்.
Maybe one who hates you.
ஒருவேளை உங்களை வெறுக்கக்கூடியவராக இருக்கலாம்.
It may be your wife.
ஒருவேளை அவர் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம்.
இட் மே பி யுவர் பேரண்ட்ஸ்.
உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம்.
இட் மே பி யுவர் சில்ட்ரன்.
உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம்.
இட் மே பி யுவர் சிக்னஸ்.
ஒருவேளை உங்களுடைய வியாதியாக இருக்கலாம்.
இட் மே பி யுவர் ஜாப்.
ஒருவேளை அது உங்களுடைய வேலையாக கூட இருக்கலாம்.
சோ many crosses we have in our lives.
நம்முடைய வாழ்க்கையில அநேக சிலுவைகளை நாம் வைத்திருக்கிறோம்.
And Lord Jesus Christ is not telling you put all your cross in the corner and follow me. He did not say.
ஆண்டவர் உங்களுடைய எல்லா சிலுவைகளையும் ஒரு ஒரு மூலையில கொண்டு போய் வச்சிட்டு நீ என்ன பின்பற்றி வா.
No, no, no. You take your cross and follow me.
ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய எல்லா சிலுவைகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா.
My dear brothers and sisters.
எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே.
Before us, Lord Jesus Christ walking by carrying his cross.
நமக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்.
What did he do?
என்ன செய்தார்
சொல்லுங்க. He sacrificed himself on that cross.
அவர் தம்மையே நமக்காக அந்த சிலுவையிலே பலியாக ஒப்புக்கொடுத்தார்.
He carried his cross and the cross he died.
அவர் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அந்த சிலுவையிலே நமக்காக மரித்தார்.
You and me are given so many crosses in our lives.
நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் அநேக சிலுவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
In the book of Peter we read he endured the cross so patiently.
பேதுரு கழுதின நிருபத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த சிலுவையை அவர் மிகவும் சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கொண்டார்.
Yes, he was carrying the cross happily, happily ever because he understood that is the burden I have to bear.
அவர் அந்த சந்தோஷமாக அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கே சுமந்து கொண்டார்.
Now Lord Jesus Christ has called us to that kind of life.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிறார்.
Don't think that when you become believer all your problems will run away.
நீங்க நினைக்க வேண்டாம் இவரை விசுவாசிச்ச உடனே நம்ம பிரச்சனை எல்லாம் ஓடி போயிரணும்.
All the believers will live up to 80, 90, 10, 100 years old.
எல்லா விசுவாசிகளும் 80, 90 வயசு வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க.
All the believers will have car and everything, all the facilities on the earth.
எல்லா விசுவாசிகளுக்கும் நமக்கு வீடு தோட்டம் துறவெல்லாம் கிடைக்கும் சொல்லி நம்ம நினைக்காதீங்க.
And all the health and every good strength I will have all through my life.
ஆண்டவர விசுவாசி என்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆரோக்கியமும் எனக்கு நல்ல ஒரு பலனும் கிடைக்கும் சொல்லி நீங்க நினைக்கவேண்டாம்.
Don't think all these things under the sun and follow Lord Jesus Christ.
இந்த சூரியனுக்கு கீழே இதெல்லாம் நீங்க கடச்சி நீங்க பின்பற்றுகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை.
The real Christian life is taking our cross and following Lord Jesus Christ.
உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவதாகும்.
My dear brothers and sisters.
எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே.
Sitting in your place, please examine your life.
உங்களுடைய இருக்கையில இருந்து கொண்டே நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள்.
What kind of life we are living on the earth?
இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
We have good job.
நமக்கு ஒரு நல்ல வேலை இருக்கிறது.
We have good wives.
நமக்கு நல்ல மனைவி இருக்கிறார்கள்.
Good wife and we have good husband.
நல்ல புருஷன் இருக்கிறான்.
And we have children.
நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
Everything is there.
எல்லாமே இருக்கிறது.
ஹவுஸ் இஸ் தேர்.
வீடு இருக்கிறது.
ஃபுட் இஸ் தேர்.
சாப்பாடு இருக்கு.
அண்ட் வி ஆர் கம்ப்ளசன்ட். வி ஆர் சட்டிஸ்ஃபைட் வித் ஆல் தோஸ் திங்ஸ்.
நம்ம இந்த இருக்கிற இந்த எல்லா வாழ்க்கையிலையும் நம்ம திருப்தியாக இருக்கிறோம்.
Solomon was enjoying the life like that.
சாலமோன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை அவன் சந்தோஷமாக அனுபவித்தான்.
But the end of his life.
ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் இறுதியிலே
he looked back.
அவன் பின்னாடி திரும்பி பார்க்கிறான்.
And he looked above.
அவன் மேலே பார்க்கிறான்.
He could see only sun.
சூரியனை பார்க்க முடிந்தது.
Why?
ஏன்?
His life was just under the sun.
அவனுடைய வாழ்க்கையானது சூரியனுக்கு கீழே இருந்தது.
But if you carry your cross.
ஆனால் சிலுவையை சுமந்து கொண்டு வந்திருந்தார்.
If you follow Lord Jesus Christ.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால்.
You know what kind of life it is?
ஆனால் அது எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா?
Two people carried their cross and followed Lord Jesus Christ.
இரண்டு பேர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போனார்கள்.
Literally they followed.
உண்மையிலே அது நடந்தது.
Who are they?
யார் அவர்கள்?
Two thieves.
இரண்டு கள்ளர்கள்.
They are the people literally followed the carried the cross and walked with Christ.
அவர்கள் உண்மையாகவே இரண்டு சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போனார்கள்.
And on the cross.
அந்த சிலுவையிலே
one of the thieves believed in Christ.
ஒரு திருடன் ஒரு கள்ளன் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான்.
What did Jesus say?
ஆண்டவர் என்ன சொன்னார்?
Today you will be with me in paradise.
இன்று நீ என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய்.
எங்க இருப்பார்? You will be with me above, far above the sun. In the paradise, you will be with me.
சூரியனுக்கு மேலே மேலே மேலாக நீ என்னோடு கூட அந்த பரதேசில் இருப்பாய்.
My dear brothers and sisters,
எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே,
when we live a life under the cross,
நாம் இந்த சிலுவைக்கு கீழான வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால்,
the expectation of the life is above the sun, it is far above the sun, it end up in the paradise with the Lord Jesus Christ.
ஆண்டவரோடு கூட அந்த பரதேசில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான, சூரியனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உன்னதமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
My time is run away. I have only finished introduction.
So என்னுடைய நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் அறிமுகத்தை மட்டும் தான் முடித்திருக்கிறேன்.
I have 9 points.
9 பாயிண்ட் வச்சிருக்கிறேன்.
I think it will take 9 weeks. Let me just tell 2 points and close this morning time.
ஒரு இரண்டு குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நான் இந்த காலை நேரத்தில் இதை முடிக்கிறேன்.
Come back to Ecclesiastes chapter 1.
பிரசங்கின் புத்தகம் 1 அதிகாரத்துக்கு நாம் கடந்து வருவோம்.
Please read that verse again. Verse 2. Verse 3.
3 வசனத்தை வாசிப்போம்.
அவனுக்கு பலன் என்ன? எப்படிப்பட்ட வாழ்க்கை? What kind of life? What kind of life is under the sun?
And சூரியனுக்கு கீழே அவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை?
அங்கே இருக்கு சொல்லுங்க.
No benefits.
பலன் இல்லாத வாழ்க்கை. No profit at all.
ஒரு பலனும் இல்லை அவனுக்கு.
Life under the sun is a life without any profit.
இந்த சூரியனுக்கு கீழே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை.
Solomon, are you telling this?
சாலமோன் அதை சொல்லுகிறான்.
You had a great life.
சாலமோன் நீயா சொல்லுகிறாய் உனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது?
If he make a simple small sound, hundreds of servants will come.
நீ ஒரு சின்ன ஒரு சத்தம் கொடுத்தா போதும், நூத்துக்கு மேற்பட்ட வேலைக்காரர்கள் ஓடி வருவார்கள்.
That Solomon says, life under the sun has no advantage, no profit at all.
அவன் சொல்லுகிறான், இந்த சூரியனுக்கு கீழே நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனமும் இல்லை.
My dear brothers and sisters,
எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி,
all the things that you and me are enjoying for years and years, Solomon is telling, there is no use, no profit.
அநேக வருஷங்களாக நாம் இந்த வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் சாலமோன் சொல்கிறான் இது ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று.
But if you know, if you are living the life under the cross,
ஆனால் சிலுவைக்கு கீழாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால்,
what apostle Paul is telling,
அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்?
Philippians 1:21.
பிலிப்பியர் 1:21.
சாவு எனக்கு ஆதாயம். சொல்லுங்க, what is the difference?
சொல்லுங்க என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும், சாலமோன் சொன்னதுக்கும் பவுல் சொன்னதுக்கும்?
டெத் பெனிஃபிட். கொஞ்சம் கூட ஈவன் டெத் பிகம்ஸ் ப்ராஃபிட்.
சாவு கூட நமக்கு அது ஆதாயமா இருக்கும்.
Did you understand the difference?
வித்தியாசத்தை புரிந்து கொண்டீர்களா?
சூரியனுக்கு கீழே வாழ்க்கைக்கு கூட பிரயோஜனம் இல்லை. Under the sun, even your life was no meaning, no advantage.
சூரியனுக்கு கீழே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு அர்த்தமும் இல்லாமல் இருக்கிறது.
We are living and we are working hard for living on the earth.
நாம இந்த சூரியனுக்கு கீழே நாம் வாழும்படியாக இவ்வளவு பிரயாசப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம்.
When we are thinking that we have sickness and some problem, we are about to die.
நமக்கு வியாதி வந்து நம்ம சாகக்கூடிய தருணத்தில் இருக்கும் பொழுது,
we have so much tension.
நமக்கு அநேக டென்ஷன் ஆயிடுது.
Why?
Yeah.
Because we want to live.
காரணம், நாம் வாழும்படியாக விரும்புகிறோம்.
We want to live till at least for 80 or 90 or 100 years. We want to live.
ஒரு 80 90 100 வருஷமாவது வாழணும்னு நினைக்கிறோம்.
So we always anxious about the life on the earth.
இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது இந்த வாழ்க்கை குறித்து ஒரு கரிசன உள்ளவர்களாக இருக்கிறோம்.
But Solomon says,
ஆனால் சாலமோன் சொல்கிறான்,
that life has no advantage.
ஆனா இந்த வாழ்க்கை ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஒன்றுக்கும் உதவாததாக இருக்கிறது.
But life under the cross.
ஆனால் சிலுவைக்கு கீழே உள்ள வாழ்க்கை.
Apostle Paul says.
பவுல் சொல்கிறார்.
What he says?
என்ன சொல்றார்?
Even death is profit.
மரணம் கூட நமக்கு ஆதாயமாக இருக்கும்.
You know why?
ஏன் தெரியுமா?
When I die,
நான் சாகும் பொழுது
what happens?
என்ன நடக்கிறது?
I will be present with my Lord.
என்னுடைய ஆண்டவரோடு கூட நான் இருப்பேன்.
When I die, I will be present. Absent from the body is to be present with my God.
நான் மரிக்கும் பொழுது நான் என்னுடைய சரீரத்தோடு கூட நான் தேவனோடு கூட நான் அங்கே இருக்க போகிறேன்.
A believer has three stages of life.
ஒரு விசுவாசிகள் மூன்று நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள்.
No, three stages of life. Stages means மூணு கட்டம்.
அதான் மூன்று நிலையான வாழ்க்கை.
Okay. Correct. Okay. First stage.
முதல் நிலை.
The life on the earth.
இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை.
Maybe 80 years. 70 years, 90 years, how many years we live?
80ஓ 70ஓ 90ஓ எவ்வளவு வாழ்க்கையோ நீங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கை.
That is our first stage of life.
அதுதான் நம்முடைய முதல் கட்டமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை.
That life is we are living with Christ.
அது
we live with Christ.
நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் வாழ்கிறோம்.
What Lord Jesus Christ say?
ஆண்டவர் என்ன சொல்கிறார்?
Behold, even to the end of the earth, I will be with you.
உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன்.
Yes, Christ is with us. We are living with Christ.
நாம் கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
But still we are living on the earth.
ஆனாலும் நாம் இந்த உலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
The sins of the earth.
இது பாவ உலகம்.
The wickedness of the earth.
இந்த அக்கிரமம் நிறைந்த உலகம்.
And we have this sinful body.
நாம் இந்த பாவம் நிறைந்த இந்த சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
It all constrains us.
நாம் எல்லாரும் அதிலே நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
But after this,
ஆனால் அதுக்கப்புறம்,
when we die,
நாம் மரித்த பிற்பாடு,
where we will be taken?
நாம் எங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம்?
We'll be taken to the paradise.
நாம் அந்த பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம்.
There we enjoy a little more closer fellowship with God.
அங்கே நாம் இன்னும் கூட கொஞ்சம் நெருக்கமாக ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறோம்.
You know why?
ஏன் தெரியுமா?
This world is not there.
இந்த உலகம் அங்கே கிடையாது.
Second,
இரண்டாவது,
this body is not there.
இந்த சரீரம் அங்கே கிடையாது.
So I will have more closer fellowship with God.
கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக தேவனோடு கூட நாம் நெருக்கமாக இருப்போம்.
Third stage.
மூன்றாவது கட்டம்.
What is the stage?
அது என்ன நிலை?
When Christ comes back.
கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரும்போது
I will get a resurrected body.
நான் இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட
glorified body.
மகிமையின் சரீரத்தோடு
I will be with my Lord forever and ever.
நான் தேவனோடு கூட எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க போகிறேன்.
That will be the most beautiful stage of a Christian life.
கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மிக மகிமையான ஒரு அழகான ஒரு கட்டம் அதுதான்.
I want all of you to understand these three stages.
நீங்கள் எல்லாரும் இந்த மூன்று விதமான நிலையான இந்த வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
We are all thinking that life on the earth is big matter. We are all thinking, what we think is life on the earth is a big matter.
நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இந்த உலகத்துல வாழ்ற இந்த வாழ்க்கை தான் பெரிய வாழ்க்கைன்னு நினைக்கிறோம்.
No, this is a starting.
இது வந்து ஆரம்பம் தான்.
This is the smallest.
இது ஒரு சின்ன விஷயம் தான்.
This is we are living in the sinful world and sinful flesh.
இந்த பாவமான உலகத்திலே பாவ சரீரத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
The second stage is even more beautiful.
ஆனா இரண்டாவது கட்டம் அதைவிட அழகானது.
And the third stage.
மூன்றாவது கட்டம்.
That is extremely beautiful, wonderful, the presence, a very very presence of God.
அது மிக உன்னதமான தேவனுடைய பிரசன்னத்திலே வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது.
My dear brothers and sisters.
எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே.
What kind of life we are living on the earth?
இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
The spirit of God is living in you and in me.
தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
You and me are the children of God.
நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
What kind of life we are living?
எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
Are we living just like the wicked people?
எல்லாம் மற்ற துன்மார்க்க மனிதர்கள் வாழ்கிறது போல வாழ்கிறோமா?
Are we just continuing in our sins?
இந்த பாவத்திலே நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
Lord is calling, come and take your cross and follow me.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், வா வந்து உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார்.
In Galatians chapter 6,
கலாத்தியர் 6 அதிகாரத்திலே
Apostle Paul said,
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்,
crucified to the world.
நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டேன்.
I have no relationship with the world.
இந்த உலகத்தோடு கூட எனக்கு எந்த ஒரு உறவும் இல்லை.
படிங்க அந்த வசனம், கொஞ்சம் படிக்க முடியுமா? ஆறாம் அதிகாரம் கலேஷியன்ஸ்,
கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் 14.
உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது.
You have to understand this two angle crucifixion.
In the on the silvai maranathinudaiya and irandu pakkathaiyum paarungal.
One side,
oru pakkam,
world is crucified.
Ulagam siluvayil arayappattirukkirathu.
Other side,
innoru pakkam,
I am crucified.
Naan siluvayil arayappattirukkiren.
The world cannot come to me.
இந்த உலகம் என்னிடத்தில் வர முடியாது.
Why?
ஏன்?
It is crucified.
அது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது.
I cannot go to the world.
நான் உலகத்துக்கு போக முடியாது.
Why?
ஏன்?
I am crucified.
நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்.
This is Christian life.
இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
But very sorry to say.
ஆனா சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
So many believers are coming out of the cross.
அநேக விசுவாசிகள் சிலுவையை தாண்டி போயிடுறாங்க.
They come coming from the cross. தாண்டி எல்லாம்
சிலுவையில இருந்து இறங்கி வந்துறாங்க.
கீழே வரது. When Jesus was on the cross,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது,
the people mocked him.
ஜனங்கள் எல்லாரும் அவரை பரிகசித்தார்கள்.
If you are really God, come out, come down, come down.
நீ உண்மையிலே தேவனானால் இறங்கி வா என்று.
He was really God.
அவர் உண்மையிலே கடவுள்.
If just decide, he could have easily come out.
அவர் நினைச்சிருந்தாருன்னா ஈஸியா மேல இருந்து இறங்கி வந்திருக்கலாம்.
But he endured the cross patiently.
ஆனால் பொறுமையோடு கூட அவர் அந்த சிலுவையை நெருங்கினார்.
He suffered the excruciating pain on the cross.
அந்த சிலுவையிலே மிக கொடுமையான அந்த வேதனையை அவர் சகித்தார்.
You and me are crucified.
நீங்களும் நானும் அங்கே சிலுவையில் அறையப்பட வேண்டும்.
You and me are crucified with Christ.
நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம்.
But many a times.
ஆனால் அநேக நேரம்.
What we are doing?
என்ன நினைக்கிறோம்?
What we
என்ன செய்கிறோம்?
We are coming out.
நாம வெளியே வந்துறோம் அதிலிருந்து.
We are coming to the world.
இந்த உலகத்துக்குள்ள போயிடுறோம்.
We are coming to the sins. We are coming to wickedness and we are enjoying the world.
இந்த பாவத்துக்குள்ள போய் இந்த உலகத்துல போய் அந்த பாவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
My time is running out.
நான் என்னுடைய நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது.
Apostle Paul says.
அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார்.
Even death is profit.
மரணம் கூட எனக்கு ஒரு ஆதாயமாக இருக்கிறது.
David said like in Psalm 23.
சங்கீதக்காரனாகிய தாவீது 23rd சங்கீதத்தில் இப்படியாக சொல்கிறார்.
Though I walk through the valley of the shadow of death.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்து சென்றாலும்.
எப்படி அது? மரணம்
இருளின் பள்ளத்தாக்கிலே.
Okay. In English it is little more beautiful.
ஆங்கிலத்திலே இன்னும் கூட கொஞ்சம் அழகாக இருக்கிறது.
Though I walk through the valley of the shadow of death.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே
நிழல் நிழல் ஓகே தட் நிழல் இஸ் தேர்
மரணம்
ஓகே நிழல்
நிழல் என்று சொல்லி சொல்கிறார்.
வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தட்
அதனுடைய அர்த்தம் என்ன?
அண்டர் தி கிராஸ்
அது சிலுவைக்கு கீழே.
Even death is a shadow.
நம்முடைய மரணம் கூட நமக்கு ஒரு நிழல் போல.
How many of you fear shadows?
எத்தனை பேர் அதை நீங்க உணர்கிறீர்கள்?
இல்ல இல்ல எத்தனை பேர் நிழல்ல பயப்படுது? How many of you fear shadows?
எத்தனை பேர் இந்த நிழலுக்கு பயப்படுறீங்க?
நிழலுக்கு பயப்படுமா?
நிழலுக்கு பயப்படுகிறீர்களா?
No, we don't fear shadows.
நாம நிழலுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்ல.
Death is like a shadow.
இந்த மரணமானது ஒரு நிழல் போல.
Death is a prophet.
மரணம் ஒரு நமக்கு ஒரு ஆதாயம்.
If you are under the cross.
நீங்க சிலுவைக்கு கீழே இருந்தா.
But if you are not under the cross.
ஆனா சிலுவைக்கு கீழே இல்லனா.
The death becomes a end of your life. Death becomes end of your life.
ஆனால் மரணமானது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முடிவாக இருக்கும்.
You will be thrown into the eternal hell fire.
ஆனா நீங்கள் அந்த மிக பெரிதான அந்த அக்னி நரகத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டியிருக்கும்.
Let me close with a story.
ஒரு கதையோடு கூட நான் இதை முடிக்கிறேன்.
You might have heard this story before also.
நீங்க முன்னாடி கூட இதை கேட்டிருந்திருக்கலாம்.
There was a different kind of over bridge in America.
ஒரு வித்தியாசமான அந்த பாலங்கள் அந்த அமெரிக்காவில் இருக்கிறது.
The speciality of this bridge.
இந்த பாலத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா,
when the boat comes it will be elevated.
இந்த கப்பல் வரும்பொழுது இந்த பாலமானது மேலே தூக்கப்படும்.
And after that, the same is used as a rail also. Rail means train track.
ரயில்வே தண்டவாளம் கூட அது போல இருக்கும்.
No, that bridge is used as a rail.
Okay, அந்த பாலமானது இந்த ரயில் போவதற்காக பயன்படுத்தப்பட்டது.
Then it will be made straight.
அதுக்கப்புறம் திரும்ப பழைய நிலைமைக்கு நேராக வைக்கப்படும்.
And train will go on that.
அதுக்கப்புறம் ட்ரெயின் போயிடும்.
There was a man who is operator of this.
இத ஆபரேட் பண்றதுக்கு ஒரு மனுஷன் இருக்கான்.
And he had only one son.
அவனுக்கு ஒரே ஒரு மனிதன் தான் உண்டு.
And one day
ஒரே ஒரு மகன் இருக்கிறான்.
And one day the son also came to the working place.
அந்த அவனுடைய மகன் ஒரு நாளிலே அந்த தகப்பனை பார்ப்பதற்காக அந்த வேலை செய்யற இடத்துக்கு வருகிறான்.
He was just 5 years or something like that.
அவர் 5 வயசு இருக்கலாம்.
And he was enjoying the day with the father.
அந்த நாளிலே அவன் தகப்பனோடு கூட அந்த நாளை சந்தோஷமாக கழிப்பதற்காக அவன் வருகிறான்.
And this father got a news, there is a ship coming, elevate, lift up the bridge.
இப்போ அங்க கப்பல் வரக்கூடிய நேரமாக இருக்கிறது. அவருடைய தகப்பனார் அந்த பாலத்தை அவர் தூக்க வேண்டும்.
And he put the lever and the bridge was slowly going up.
அந்த லிவர் அவர் எடுத்த உடனே அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாலமானது மேலே தூக்கப்படுகிறது.
And the ship went by.
அந்த கப்பல் வந்து போயிடுச்சு.
And after some time,
கொஞ்ச நேரத்துல
he got another news, there is a train coming, make it straight.
கொஞ்ச நேரத்துல அங்க ட்ரெயின் வருகிறது. அவர் திரும்ப அதை நேராக்க வேண்டும்.
He pulled the lever back.
அத திரும்ப அந்த லிவரை பின்னாடி இழுக்கிறாரு.
But unfortunately the bridge is not coming down.
ஆனா எதிர்பாராத விதமாக அந்த பாலமானது கீழே இறங்கி வர மாட்டேங்குது.
He could not understand what is the problem.
அவர் புரிஞ்சிக்க முடியல என்ன பிரச்சனை என்பதை அவரால் உணர முடியல.
He ran to the bridge.
அவர் அந்த பாலத்துக்கு நேரா ஓடுகிறார்.
And he looked everywhere, what is the problem?
அவர் எல்லா பக்கமும் பார்த்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கிறார்.
And he found out a small screw is loosed.
அவர் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ வந்து லூஸா இருக்கறத பார்க்கிறார்.
Very soon he rectified the problem.
அதுக்கு அப்புறம் அதை சரி செய்கிறார்.
And he ran back to the operating room.
திரும்ப அந்த ஆபரேட்டர் ரூமுக்கு போறாரு.
By the time he heard the sound of the train very close.
அதுக்குள்ள அந்த ட்ரெயின் ரொம்ப பக்கத்துல வந்த அந்த சத்தத்தை அவர் கேட்கிறார்.
He pulled back the lever.
அது திரும்ப அந்த 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 லிவரை பின்னாடி இழுக்கிறார்.
The bridge was slowly coming down.
அந்த பிரிட்ஜ் அந்த பாலமானது கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது.
By the time he heard the sound of his son.
அந்த நேரத்திலே அவனுடைய மகனுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார்.
He looked.
அவர் பார்க்கிறார்.
His son is on the bridge.
அந்த அவனுடைய மகன் அந்த பிரிட்ஜ் அந்த பாலத்தின் நேராக ஓடி வந்து கொண்டிருக்கிறான்.
His son is on the bridge.
அந்த அந்த பாலத்திலே அவனுடைய மகன் இருக்கிறான்.
The father was in great confusion.
அவருடைய தகப்பன் குழப்பம் அடைந்தவனாய் போனான்.
His heart was broken.
அவருடைய இதயம் உடைந்தது.
What shall I do?
நான் என்ன செய்ய முடியும்?
If the bridge comes down,
அந்த பாலம் கீழே வருமானால்,
the train will run over my son.
அந்த ட்ரெயின் ஆனது என்னுடைய மகனுக்கு மேலாக அவன் போய்விடும்.
If I pull back the lever,
நான் அந்த லிவரை முன்னாடி தள்ளுனான் என்று சொன்னால்,
the bridge will be stopped.
அந்த பிரிட்ஜ் அந்த பாலம் வந்து அங்கே நின்னுடும்.
And hundreds of people in the train will die in the river.
ஆனா நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த அந்த பால அந்த ஆற்றிலே விழுந்து மரித்து போவார்கள்.
He had in great confusion.
அவர் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்தார்.
The bridge is slowly coming down.
அந்த பாலமானது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து கொண்டிருக்கிறது.
His son is crying.
அவருடைய மகன் அழுது கொண்டிருக்கிறான்.
Train is coming.
அங்க ட்ரெயின் பக்கத்துல நெருங்கி கொண்டிருக்கிறது.
When this father thought about the hundreds of people,
அந்த தகப்பன் அந்த நூற்றுக்கணக்கான மக்களை நினைத்து பார்த்தார்.
He tied his hands.
அவர் அந்த கையை கட்டி கொண்டார்.
And he tied his hand and he stood still.
அங்கே கையை கட்டி கொண்டு அங்கே நேராக அவர் நின்று கொண்டிருந்தார்.
Within no time the train ran away.
அந்த கணப்பொழுதிலே அந்த ட்ரெயின் ஆனது அவனுடைய மகன் மேலே ஏறி கடந்து சென்றது.
His only begotten son became no more.
அவனுடைய ஒரே மகன் இனிமேல் அங்கே பார்க்க முடியாது.
Crushed by the train.
அங்கே ட்ரெயினாலே அங்கே நசுக்கப்பட்டான்.
His heart was broken.
அவருடைய இதயம் உடைந்தது.
He looked inside the train.
அவங்கே ட்ரெயினுக்குள்ளாக பார்த்தார்.
When he looked inside the train.
அங்கே ட்ரெயினுக்குள்ளே பார்த்த பொழுது,
drunkards are sitting inside.
அங்கே உள்ளே குடிகாரர்கள் இருந்தார்கள்.
Another compartment.
இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல
people are enjoying smoking and enjoying, selfish people are sitting inside.
புகைத்து கொண்டு அவர்கள் சுயநலவாதிகளாக அங்கே அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள்.
Father's heart was even more broken.
இன்னும் அதிகமாக அவருடைய இதயம் உடைந்து போனது.
You know why?
ஏன் தெரியுமா?
Why did I give my son for all these wicked people?
இந்த துன்மார்க்கமான மக்களுக்காக ஏன் என்னுடைய ஒரே மகனை நான் கொடுத்திருக்க வேண்டும்?
By the time it came to the last compartment.
அவர் அங்கே கடைசி அந்த பெட்டிக்கு வரும்பொழுது,
the ladies compartment.
அங்கே பெண்கள் பகுதி.
And there was a young lady sitting inside.
அது உள்ளே ஒரு இளம் பெண் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள்.
And she was just keeping her hand upon her small boy and they were enjoying their love.
அங்கே அந்த கடைசி பெட்டிலே அவளுடைய அந்த இளைய அந்த பெண்மணி தன்னுடைய மகனுடைய தலையின் மீது கரங்களை வைத்து அந்த அன்பிலே அவர்கள் சந்தோஷமாக இருந்து
கொண்டிருந்தார்கள்.
அந்த தகப்பன் அந்த கடைசி பெட்டியை பார்க்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது
he saw that lady and the child.
அந்த கடைசிலே அந்த பெண்மணியை பார்த்த பொழுது
his heart was consoled.
அவருடைய இருதயம் ஆறுதல் அடைந்தது.
Though I lost my son.
நான் என்னுடைய மகனை இழந்தாலும் கூட
I have gained another son.
நான் இன்னொரு மகனை நான் அங்கே பெற்றுக் கொண்டேன்.
Look at the cross of Calvary.
அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள்.
Lord Jesus Christ died.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மரித்தார்.
He died for your sins and my sins.
அவர் உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார்.
Let me ask a question.
உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன்.
Are you still living under the sun?
நீங்கள் இன்னும் அந்த சூரியனுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Are you still enjoying the world?
இந்த உலகத்தினுடைய சந்தோஷங்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா?
Are you still continuing in wickedness?
இன்னும் இந்த துன்மார்க்கமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா?
The father's heart will be broken.
அந்த தகப்பன் அவருடைய இருதயம் இன்னும் அதிகமாக உடைகிறது.
He is looking to your life.
உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்.
When he looked to your life.
உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது
if your life is under the cross
உங்களுடைய வாழ்க்கை சூரியனுக்கு சிலுவைக்கு கீழே இருக்குமானால்
his heart will be delighted
அவருடைய இதயம் சந்தோஷப்படும்.
My dear brothers and sisters
எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே
this morning I am going to Colossae.
இந்த காலையில நான் இந்த இடத்திலே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன்.
There is a life under the sun, there is a life under the cross.
சூரியனுக்கு கீழே ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சிலுவைக்கு கீழே ஒரு வாழ்க்கை இருக்கிறது.
Both can be lived on the earth.
இந்த உலகத்தில் இரண்டு வாழ்க்கையும் வாழ முடியும்.
Solomon lived the life under the sun.
சாலமோன் சூரியனுக்கு கீழே உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்.
A life which has no profit.
அந்த வாழ்க்கை ஒரு பிரயோஜனமும் இல்லை.
But this morning let me ask.
ஆனால் நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன்.
Where are you living your life?
நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்?
Lord Jesus Christ said.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார்.
Take your cross and follow me.
உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா.
And your life will go beyond above the sun. To the paradise.
உங்களுடைய வாழ்க்கை சூரியனுக்கு மேலான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கண்டடைய முடியும்.
And even if death comes, it becomes a profit.
மரணம் வந்தாலும் கூட அதுவும் உங்களுக்கு ஒரு ஆதாயமாக இருக்கும்.
Very soon we are going to meet the Lord.
வெகு சீக்கிரத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறோம்.
Let's live for his glory.
நாம் அவருடைய மகிமையை பார்க்க போகிறோம்.
Let's live for his glory.
அந்த அவருடைய மகிமைக்காக நாம் வாழ போகிறோம்.
Let's get rid of all the sins that is there in our life. Let us get rid of all the sins that is in there our life.
ஆ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் நாம் ஒதுக்கி விடுவோம்.
Let's come to the cross.
நாம் சிலுவைக்கு வருவோம்.
Let's crucify ourselves.
நம்மை நாமே சிலுவையில் அறைவோம்.
And let's live with Christ.
நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம்.
And the life that is profit.
அந்த வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
May the Lord bless us by these words.
இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Amen.
Amen.